الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ان الدين يسر ولا يشاقه احد الا غلبه او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியாவுங்கள் தபவு தாபியங்கள் முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறே இருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு மனித சமுதாயத்துடைய நிம்மதிக்காக வெற்றிக்காக செழிப்பான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தந்த ஒரு மார்க்கம்தான் உண்மையான அழகான பரிபூர்ணமான நாகரிகமான மார்க்கம் இஸ்லாம். கண்ணியமானவர்களே, செலவுகள் குறைந்த மார்க்கம், சிரமங்கள் இல்லாத மார்க்கம், பாரம் இல்லாத ஒரு மார்க்கம், நமக்கு முஸ்லிம்களுக்கே அது பாரமாக அமையும் என்றால் அதுக்கு காரணம் இருக்கிறது. தீனுடைய வாழ்க்கை ஏன் சிரமமாக இருக்கிறது? துனியாவுடைய விடயத்திலே காட்டுகின்ற இன்பம் ஏன் தீனுடைய அமல்களிலே காட்டுவது குறைவு என்றால் நம்மிடம் ஒரு பலகீனம் இருக்கிறது, நம்முடைய ஈமானில் குறைபாடு இருக்கிறது. நம்முடைய நோக்கம் குறிக்கோள் இலக்கு தவறாக இருக்கிறது. இலக்கு குறிக்கோள் டார்கெட் அல்லது கோல் என்று சொல்வோம், தவறுகின்ற பொழுது செயல்பாடுகளும் வித்தியாசப்படும். ஒரு விளையாட்டு வீரர் தன்னுடைய அணி வெற்றி பெற்றாலும் தோத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய திறமையை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு லஞ்சம் தந்தால் நான் என்னுடைய திறமையை இல்லாமலாக்கி என்னுடைய அணியை தோல்விக்கு கொண்டு செல்வேன் என்று ஏன் லஞ்சம் எடுக்கிறார்? அவருடைய இலக்கு பிழையான, அவருடைய இலக்கு லஞ்சம் பணம். துனியாவுடைய சாதாரணமான விடயத்தில் பார்க்கிறோம், டார்கெட் குறிக்கோள் கோல் தன்னுடைய என்ன மிஷன் தவறுகின்ற பொழுது செயல் வித்தியாசப்படும். அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள், அதற்கு பின்னர் வாழ்ந்த தாபியங்கள், அதற்கு பின்னர் வாழ்ந்த தபவு தாபியங்கள் என்று சில நூற்றாண்டுகளிலே நாம் பார்க்கிறோம், தீனுடைய விடயத்திலே அவர்கள் முன்னணியில் இருப்பார்கள், மார்க்க விடயங்களிலே அவர்கள் இன்பமாக செயல்படுவார்கள். துனியாவுடைய விடயங்களை விட மார்க்க விடயங்களில் அவர்களுக்கு துடிதுடிப்பும் உற்சாகமும் கூடுதலாக இருந்தது. காரணம், அவர்களுடைய இலக்கு குறிக்கோள் சரியாக இருந்தது. அல்லாஹ்வுடைய திருப்தி, சுவர்க்கம்,
கபிரிலே நிம்மதியான விசாலமான சுவர்க்க பூங்காவாக அமைக்கின்ற இலக்கு. கேள்வி கணக்கில் சரளமாக கபருடைய கேள்விக்கு பதில் அளிக்கின்ற இலக்கு. மஹ்ஷர் மைதானம் அந்த வெயிலில் வியர்வையிலே மக்கள் மூழ்கி இருக்கின்ற அந்த கொடூரமான உஷ்ணத்திலே அரிசிக்கு கீழே அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே நிழல் பெறுகின்ற இலக்கு. இந்த இலக்குகள் தான் கண்ணியமானவர்களே அவர்களை தீனிலே உறுதிப்படுத்தியது. ஆமால் நாமா என்று சொல்லக்கூடிய அந்த கிதாப், நன்மை எட்டு நன்மை தீமை எழுதப்பட்ட வேதம், அந்த ஏடு அந்த புத்தகம் வலது கையில் கிடைக்க வேண்டும் என்ற இலக்கு. சுராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரான அந்த பாலத்தை கண்ணியமானவர்களே மின்னல் வேகத்தில் கடக்க வேண்டும் என்ற ஒரு டார்கெட் என்ற ஒரு கோல், இதுதான் அவர்களுடைய தீனிலே அவர்களை கவனம் செலுத்த வைத்தது. துனியாவுடைய நிலைமை எப்படி தெரியும், அவர்களுடைய சாப்பிடுவதை கொண்டும் இல்லை, இலைகளையும் மரக்குலைகளையும் மிருகங்கள் தின்னுகின்ற இலை குலைகளை தின்ன தயார், ஆனால் துனியாவுடைய விடயத்தில் மூழ்க தயாரில்லை. மலம் மனிதர்கள் கழிப்பது போன்றல்ல, ஆடுகள் கழிப்பது போன்று விட்டைகளை கழிக்க தயார், ஆனால் தீனை மார்க்கத்தை விடுவதற்கு நான் தயாரில்லை. எனவே துனியாவுடைய கண்ணியமான விடயங்களில் இன்பம் கூடுகிறதா, ஈமானில் பலகீனம் இருக்கிறது என்பது தெட்ட தெளிவான அடையாளம். கண்ணியமான அந்த அமைப்பிலே இந்த காலம் சில அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ் யாருக்கு நிலவை அனுகூலமான நிலைமை நாடி இருக்கிறான் அவர்களை தவிர பல நபர்களுடைய பேசக்கூடிய நானாக இருக்கலாம் யாராக இருக்கலாம், நேர் மாற்றமாக இன்று மாறியிருக்கிறோம். துனியாவுடைய விடயத்தில் எதை செய்தாலும் அடைய தயார், எந்த தியாகத்தையும் செய்ய தயார், பகல் சாப்பாட்டை 4 மணிக்கு தின்ன தயார், ஒரு 4 பில்லை போடுவதற்காக. நோய் வந்தாலும் பரவாயில்லை, கேஸ்டிக் வந்தாலும் பரவாயில்லை, பிரஷர் கூடினாலும் பரவாயில்லை, சுகர் கூடினாலும் பரவாயில்லை, ஒரு 40,000 ரூபாய் லாபமா, நோய் வந்தாலும் பரவாயில்லை, லஞ்ச் எடுக்க தயார் 4 மணிக்கு, டின்னர் எடுக்க தயார் 11 மணிக்கு, காலை சாப்பாடு சாப்பிடவே நேரம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, போற போக்கிலே காரிலும் வேனிலும் பெஜிரோவிலும் பைக்கிலும் பனிசை கடித்து கடித்து டிரைவ் பண்ணி போ தயார், லாபத்துக்காக வேண்டி தியாகங்களை துனியாவுக்கு செய்கிறோம், ஷெடியூலை மாற்றி அமைக்கிறோம் துனியாவுக்காக. அழியக்கூடியது காலை சாப்பாட்டை டிரைவிங் பண்ணிக்கொண்டு சாப்பிடுவதனால் கண்ணியமான அலங்கரிசை விட கூட கிடைக்கும் என்பது அல்ல, பகல் சாப்பாட்டை 4 மணிக்கு சாப்பிடுவதால் அலந்ததை விட கூட கிடைக்கும் என்பதல்ல, இரவு சாப்பாட்டை 11 மணிக்கு பின்னால் சாப்பிடுவதால் அலங்கரிசை விட கூட கிடைக்கும் என்பதல்ல, அலங்கதை விட 1% கிடைக்காது, உடம்பு பலகீனப்பட்டதுதான் மிச்சம். இந்த தியாகம் தீனுக்கு காட்டப்பட்டால், இந்த தியாகம் மார்க்கத்துக்கு காட்டப்பட்டால், இந்த தியாகம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்களிலே காட்டப்பட்டால் லாபம் கூட கனிமன மௌத்து நிம்மதியாக அமையும், ரூஹு இலகுவாக பிரியும், கபரு விசாலமாகும், அரசுக்கு கீழே நிழல் கிடைக்கும், கேள்வி கணக்கு இலகுவாகும், அதே போன்று வலது கையிலே அந்த ஏடு கிடைக்கும், சிராத்துல் முஸ்தகீம் வேகமாக கடக்க பாக்கியம் கிடைக்கும், சுவர்க்கத்திலே பலவேறு இன்பங்களை அல்லாஹ் பெருக்கி தருவார். எனக்கு துனியாவை ஒதுக்குவதல்ல, துனியாவை விடுவதல்ல, துனியாவை தீனுக்குள்ளே மாற்றிக்கொள்வது, இதுதான் இஸ்லாம். எந்த சாஹாபிக்கு நபியவர்கள் சொல்லவில்லை இஸ்லாத்துக்கு வந்து விட்டீர்கள், நீங்கள் பெரிய பணக்காரர், முதலாவது நீங்கள் கடையெல்லாம் மூடிவிடுங்கள், கடைக்கெல்லாம் போடுங்கள், ஸ்டோர் எல்லாம் மூடுங்கள், வியாபாரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், எந்த வியாபாரி எந்த விவசாயி பூமி நிலப்பரப்புகள் உள்ளவருக்கும் வயல் தோட்டங்கள் உள்ளவருக்கு சொல்லவில்லை உடனே தோட்டங்கள் எல்லாம் விட்டுவிடுங்கள், தோட்டங்கள் எல்லாம் விட்டு விவசாயத்தை விட்டு கவனம் செலுத்துங்கள், மஸ்ஜிதுக்குள்ளேயே இருங்கள், தொழில் தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை, இது இஸ்லாம் அல்ல, இது துறவரம், இதுவும் இஸ்லாத்தில் கிடையாது. கனிமன் தொழில் தேவை, வியாபாரம் தேவை, படிப்பு எவ்வளவு படிக்கலாம், எந்த அறிவாளிகளையும் நபியவர்கள் சொல்லவில்லை உங்களுடைய அறிவும் திறமையும் போதும், நீங்கள் அதை நிறுத்திக் கொள்ளுங்கள், படிக்க வேண்டாம், படிப்பு துறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை கனிமன், படிப்பாளிகளை படிக்க வைத்தார்கள் தீனோடு. மார்க்கத்தோடு இஸ்லாத்தோடு இஸ்லாத்துக்கு சேவை செய்கின்றவர்களாக மாற்றினார்கள். ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களை ஒவ்வொரு துறையிலும் எடுக்கலாம். வீரர்கள் வீரர்களுக்கெல்லாம் சொல்லவில்லை, நீங்கள் இதுக்கு பின்னால் வீரத்தை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், கோழைகளாக மாற வேண்டும், நீங்கள் யார் அடித்தாலும் பட்டுவிட்டு போக வேண்டும், எல்லோருக்கும் தலையை குளித்து கொடுக்க வேண்டும் வெட்டுவதற்கு என்று சொல்லவில்லை. வீரர்களை வீரத்தை தீனுக்கு பாதிக்க வைத்தார்கள். தன்னை கொல்ல வந்த தன்னுடைய கழுத்தை வெட்டி தலையை எடுக்க வந்த உமர் அலியல்லாஹு மாவீரர் சொல்லவில்லை, உமர் இதற்கு பின்னால் எந்த விடயத்திலும் பார்த்துக்க கூடாது, யாரையும் வெட்ட கூடாது, யாரையும் சண்டை பிடிக்க கூடாது, அடிபட்டாலும் பட்டு கொண்டு போக வேண்டும் என்று பாப்தில் அசத்தியத்துக்கு முன்னால் கோலையாக மாற்றவில்லை. அந்த வீரத்தை எப்படி நபியுடைய தலையை எடுக்க வந்த அந்த உமரை நபியுடைய தலையை எடுக்க வருபவர்களின் தலையை எடுக்க துணியக்கூடிய ஒருவராக மாற்றினார்கள். ஆனால் மன்னிப்பை முதன்மைப்படுத்தினார்கள், மன்னிப்பை முதன்மைப்படுத்தினார்கள். ஏன்னா தீன் என்பதுதான் நினைக்கிறார்கள், தீனோடு மார்க்கத்தோடு இணைந்தால் நம்முடைய எல்லாவற்றையும் விட வேண்டும். இல்லை, அந்த துறையை இன்னும் பறக்கத்தாகும், அறிவு இன்னும் கூடும், பணம் இன்னும் பெருகும், நிம்மதி கூடும், கனிமலை சோதனைகள் ஆங்காங்கே வரும், அது உள்ளத்தை தாக்காது, வருகின்ற லோஸ் ஹார்ட் அட்டாக்கை உண்டாக்காது, வருகின்ற வியாபாரத்துடைய நஷ்டம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தாது, டிப்ரெஷன் ஏற்படுத்தாது, பிரஷரை கூட்டாது, சுகரை கூட்டாது, அது உள்ளத்தோடு சம்பந்தப்படாமல் அது வெளியில இருக்கும். இன்று ஏன் எத்தனையோ பிளக் என்கிறோம், பிரஷர் கூடி என்கிறோம், கனிமணலே துனியாவுடைய நிலைமைகள் எல்லோருக்கும் வந்த காரணம் அல்ல, துனியாவை பெரிதாக குடும்பத்தை விட மனைவியை விட பிள்ளையை விட கனிமணம் மதித்து மேலே தூக்கி வைக்கிறோம். ஒரு சின்ன சோதனை நம்மை பெட்ரஸ் படுக்க போடுகிறது கட்டிலே. சிறிய வயதுதான் வியாபார லோஸ் சிரிப்பில்லை, பேச்சில்லை, பேசுவதற்கு மனசில்லை, என் உள்ளம் தாக்கப்பட்டிருக்கிறது கனிமணர்களே. அதனால்தான் தீனோடு இணைந்தால் எல்லாம் லேசாகும். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய நிகழ்வு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். நான்கு கடைகளை இழந்தார்கள், பேங்குக்கல்ல, பைனான்ஸ் கம்பெனிக்கல்ல, லீசிங் கம்பெனிக்கல்ல, வட்டிக்கு எடுத்து வட்டிக்கு கொடுத்தல்ல, யாருக்காவது கொள்ளு போட்டதினால் கடையை பறிக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அந்த காலத்தில் செக் இருக்கவும் இல்லை, பெரும்பாலும் செக்குக்கு பிசினஸும் குறைவு, கூடி போனால் ஒரு நாளுடைய டீல் தான், மார்னிங் டீல் நடக்கும், மாலையில் டெலிவரி பண்ணப்படும். உள்நாட்டு சாமான்கள், ஊர் சாமான்கள், வெளிநாட்டிலிருந்து வந்தால் பொருளை பார்த்துத்தான் பணத்தை வாங்குவார்கள். ஒரு சில வியாபாரங்கள் இருந்தாலும் சுவராக இருந்தது. இன்று 1000 ரூபாவுடைய பில்லும் செக் தான், 2000 ரூபாய் பில்லுக்கு 3 மாசம் செக், 5000 ரூபாய் பில்லுக்கு 5 மாசம் செக், 1 லட்சத்துடைய பில்லுக்கு 6 மாசம் செக். வாழ்க்கையே செக்காக ஓடுகிறது, எனவே நோயும் கூட தான். ஏமாற்றம் ஏன் வருகிறது? இந்த செக் பிசினஸ் தான் ஏமாற்றுவதற்கு பேசிக். கேஷை தந்தால்தான் பொருளை தருவேன் என்று வியாபாரம் செய்தால் எப்படி ஏமாற்ற முடியும், எப்படி முடியும்? செக் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தினார்கள், ஏமாற்று பேர்வினிகள் உருவாகிவிட்டார்கள், கொள்ளு போடுகின்றவர்கள் உருவாகிவிட்டார்கள். செக் பிளாக், செக் ரிட்டர்ன், கண்ணியமான தீனுக்கு மாற்றம் நடந்தால் முசீபத்து தான், அது இலகு மாதிரி விளங்கும், ஆனால் பாரிய நஷ்டம் ஏற்படும். 10 லட்சம் ரூபாயுடைய வாகனத்தை 18 லட்சம் செலவழித்து வாங்குவோம், 16 லட்சம் வரைக்கும் கட்டி 2 லட்சம் பேலன்ஸாக இருந்தாலும் கம்பெனி தூக்கிவிடும் ரெட் லெட்டரோடு. சில மாதங்கள் தவணை, எத்தனை பேருடைய வீடு ஆக்ஷனில் இருக்கிறது, எத்தனை பேருடைய வாகனம் பத்துவாவேறு கேட்கிறார்கள், பேங்குக்கு கட்ட முடியாமல் விற்கப்படுகின்ற வீட்டை வாங்க முடியுமா, பேங்குக்கு கட்ட முடியாமல் பேங்கால் பறித்த வாகனத்தை வாங்க முடியுமா? 10 வா 20 லட்சம் கட்ட வேண்டியவர், இது சின்ன கணக்கை சொல்கிறேன், சிறிய கணக்கு விளங்குவதற்கு, எல்லோரும் விளங்குவதற்கு, இந்த சபையில் இருக்கின்ற சிறுவர்களும் விளங்குகின்ற கணக்கு. 20 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும், 18 லட்சம் ரூபாய் கட்டி முடிந்து 19 லட்சம் ரூபாய் கட்டி முடிந்து விட்டது, 1 லட்சம் தான் பேலன்ஸ். அந்த 1 லட்சத்துக்கு எவ்வளவு காலம் கொடுக்க எனக்கு தெரியாது, ஒரு 3 மாதம் என்று வைப்போம், ரெட் லெட்டர் வரும், 2வது வரும், அல்லது 3வது, எங்காவது ஒரு இடத்திலே வாகனத்தை நிறுத்திவிட்டு ரெஸ்டாரண்டிலே சாப்பிட்டுக் கொண்டிருப்போம், பார்க்கில் இருப்போம், பீச்சில் இருப்போம், வந்து பார்ப்போம், வாகனம் இல்லை, 19 லட்சம் கட்டிவிட்டேனே, 1 லட்சம் தானே பேலன்ஸ் என்று தருவானா? கிளியர் பண்ண வேண்டும். கண்ணியமானவர்களே, முசீபத் ஏற்பட்டது நவீன முறையில். எல்லோரும் இன்று இப்படி ஒரு கேள்வி கேட்டால், கண்ணியமான துனியாவை கஷ்டப்படுத்தி கொண்டோம், என்னுடைய தலைப்பு அதுதான், வாழ்க்கையை ஏன் சிரமமாக்கி கொண்டோம், தீன் இல்லை, தீன் இருந்தால் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இலகுவானது. அபூபக்கர்களுடைய விடயத்தை சொல்லி நிறுத்திவிட்டு அதனோடு சம்பந்தப்பட்ட மில்லியனர்மார்கள் ட்ரில்லியனர்மார்களுடைய விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அபூபக்கர் மல்டி மில்லியனர் சொல்ல வந்த விடயம் என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே? தீனுடைய முறை தவறினால் முசீபத்துக்கு மேல் முசீபத்து தான், சிரமத்துக்கு மேல் சிரமம் தான். சஹாபாக்கள் தாபியங்கள் இமாம்கள் எல்லாம் கேஸ் தான் வியாபாரம். ஒரு காலத்திலே பணமே பழக்கத்தில் இருக்கவில்லை, பணம் கிடையாது, தங்கம் வெள்ளி. சில அதிலும் சில வியாபாரிகள் பண்ட மாற்றம் என்பார்கள், பொருளை மாற்றிக்கொள்வது. உதாரணமாக இவரிடம் ஒரு பொருள் இருக்கும், அவரிடம் ஒரு பொருள் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒருவர் ஒரு தொப்பி போட்டிருக்கிறார், இன்னும் ஒரு தொப்பி இருக்கிறது, அந்த தொப்பி எனக்கு, இந்த தொப்பி உனக்கு என்று மாற்றிக்கொள்வார்கள். இதுதான் பிசினஸ். ஒருவருக்கு இந்த இடத்தில் காணி தேவை, மறுவருக்கு அந்த இடத்தில் காணி தேவை. அவருக்கு தேவையில்லாத காணி இங்கு இருக்கிறது, இவருக்கு தேவையில்லாத காணி அங்கு இருக்கிறது. அந்த காணியை நீங்கள் எடுங்கள், இந்த காணியை நான் எடுக்கிறேன், முடிந்துவிட்ட டீல். இந்த காலம் பக்கத்து காணிக்கும் சேர்த்து வேலி அடிக்கின்ற காலம், அதுக்கு பக்கா கொடுத்து லோயர் மார்களை தயாரிக்கின்ற காலம், அதுக்கு தீர்ப்பு கேட்டு போனால் ஜட்ஜுக்கும் லஞ்சம் கொடுத்து அந்த காணியை நரக நெருப்பை எடுக்கின்ற காலம். என் துனியா நோக்கம் மற்றவனுடைய காணியை எடுத்து ஏழு பூமிகளை கியாமத்தினாலே தூக்கி கொண்டு நிக்கத்தான். நிக்க முடியுமா? நிக்க முடியுமா? உலகத்திலே 10 கிலோ தூக்குவதற்கு, 15 கிலோ தூக்குவதற்கு, 20 கிலோ தூக்குவதற்கு இழைத்து இழைத்து தூக்கிய நாம் கியாமத்து நாளிலே பூமியில் ஒரு சான் எடுத்தாலும் ஏழு பூமிகளை தூக்கி களத்திலே மாட்டி எல்லாம் நிக்க வைப்பான். உலகத்திலே மக்களுடைய சொத்துக்களை பறித்தவனை பாருங்கள், நிலத்தால் மாலை போடப்பட்டிருக்கிறான். துனியா அழியக்கூடிய துனியாவுக்கு லோயருக்கு லஞ்சம் கொடுக்க தயார், ஜட்ஜுக்கு லஞ்சம் கொடுக்க தயார், போலீஸ் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க தயார், மற்றவருடைய காணியை, பூமியை, கடையை, வீட்டை பறிக்க. ஏன் நோக்கம் துனியா, இலக்கு தவறுகின்ற பொழுது செயல் மோசமாகும். அபுபக்கல் இல்லாதவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், 4 கடைகளே இருந்தார்கள். நான் சொன்ன விடயம், வட்டி கெடுத்து இலக்கமில்லை, யாரையும் ஏமாற்றி பறிக்கப்படவில்லை, யாரிடத்திலும் கடையுடைய டீடை கொண்டு போய் வைத்து கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் பறிக்கப்படவில்லை, தீனுக்காக இழந்தார்கள். யாருக்கு போனது அந்த பணம்? ஏழைகளுக்கு போனது. யாருக்கு போனது அபூபக்கருடைய கடை? அனாதைகளுக்கு போனது. யாருக்காக இழந்தார்கள்? விதவைகளுக்காக இழந்தார்கள். யாருக்காக இழந்தார்கள்? மஸ்ஜிதுக்காக இழந்தார்கள். யாருக்காக இழந்தார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கின்ற வீரர்களுக்காக இழந்தார்கள். 8 கடை இன்னும் ஒரு வரலாற்று கருத்துப்படி, 8 கடைகள். 8 கடையுடைய ஓனர் நபிமார்களுக்கு அடுத்ததாக ஈமானில் ஃபர்ஸ்ட் பிளேஸ். 8 கடை இழந்ததனுடைய சர்டிபிகேட் என்ன? நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்திலே ஈமானில் உயர்ந்தவர். இந்த உம்மத்துடைய எல்லா ஈமான்தாரிகளுடைய ஈமானையும் சராசியில் ஒரு தட்டிலும், மருதத்திலே அபூபக்கருடைய தனியான ஒருவருடைய ஈமானை வைத்து நிறுத்தால் அபூபக்கரினுடைய ஈமான் தான் பாரமானது. 8 கடை இழந்தால் என்ன செய்ய வேண்டும்? லோன் எடுக்க வேண்டும், பிச்சை கேட்க வேண்டும். துனியா நோக்கமாக இருந்தால் அல்லாஹ் பிச்சை கேட்க வைப்பான், தீன் நோக்கமாக இருந்தால் மௌத்து வரைக்கும் கொடுக்கும் கையாக வைப்பானே தவிர எடுக்கும் கையாக வைக்க மாட்டான். ஒரு சம்பவம் காதுங்கள், அபூபக்கர் நபியிடம் போய், யார சொல்லலாம், வாழ்க்கை செலவு சரியான கஷ்டமாக இருக்கிறது, தீனுக்காக வேண்டி 8 கடைகள் இழந்திருக்கிறேன், இன்னொரு கருதி 4 கடைகளை இழந்திருக்கிறேன், எனக்காக வாழ்வாதாரத்துக்கு துவா செய்யுங்க. யாரிடமாவது கொஞ்சம் வசதி உள்ளவர்களிடம் கேட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், அல்லது சக்காத்து பொருளே எனக்கும் சக்காத்து தாருங்கள் என்று அப்ளை பண்ணினார்களா? கண்ணியமானவர்களே, எப்படி மாறியது நிலைமை? 8 கடையுடைய ஓனராக இருந்தால் எப்படிப்பட்ட பணம்! மக்கா முழு உலக மட்டத்திலிருந்து மக்கள் வருகின்ற வியாபார ஸ்தலம், எப்படிப்பட்ட பெருமதியான கடை! கண்ணியமான இன்று 3, 5, 4, 6 அடிக்கடைகளை வைத்து நமக்கு இருக்கின்ற பிஸி, நாம் பாராட்டுகின்ற தொழுகை, நாம் வாழ்க்கையில் ஓதாமல் இருக்கின்ற குரான், நாம் ஹராமலால் பார்க்காத நிலைமை. 3, 4, 6, 8 நம்முடைய கடையுடைய அளவு. கால் நீட்டி படித்தால் பாதையில் தான் கால் இருக்கும். நம்முடைய கடையுடைய சைஸ் கொஞ்சம் எலும்பி நின்றால் ஃபேன் தலையில் படும். அப்படிப்பட்ட கடைக்குள் இருந்து கொண்டு பிஸி. எட்டு கடைகள் இருந்தோம், இன்னும் ஒரு கருத்தில் நான்கு கடைகள் இருந்தோம். ஒரு தொழுகை கதாவாகியதா? குரான் ஓதாத நாள் இருந்ததா? நோயாளியை பார்க்காத நாள் இருந்ததா? தான தர்மம் கொடுக்காத நாள் இருந்ததா? ஜனாசா வீடு, நம்முடைய அந்த பெட்டி கடையை வைத்துக் கொண்டு குடும்பத்தில் இருக்கின்ற மையத்து வீட்டுக்கே வர டைம் இல்லை. குடும்ப உறவினருடைய மையத்துக்கு வர டைம் இல்லை. பெட்டாவில் இருந்து கொண்டு மாளிகை ஒத்தைக்கு காலையில் பேருக்கு பார்த்து விட்டு போகிறார். அடக்கத்தலத்துக்கு மையவாடிக்கு வருகிறார். தொழுவித்தவுடன் ஓடுகிறார். கபிரிஸ்தானுக்கு வர நேரம் இல்லை. என் கடை ஐந்து பில் போடலாம். கேவலம் பெட்டிக்கடை வைத்துக் கொண்டத்தனை மையத்துகளை விட்டு விட்டோம். பெட்டிக்கடை வைத்து விட்டத்தனை குரான்களை வீணாக்கி விட்டோம். பெட்டிக்கடை வைத்து விட்டத்தனை தொழுகைகளை பாழாக்கி விட்டோம். எட்டு கடை ஓனர், நாலு கடையுடைய ஓனர், உலக மட்டத்திலே வியாபார ஸ்தலமாக இருந்த பஜாரிலே கடை வைத்தும் ஒரு தொழுகை கதாவில்லை. கேட்டார்கள் நபி அவர்கள் தொழுகை. இன்று யார் நோம்பாளி? நான் சுன்னத்தான நோம்பு. இன்று யார் ஒரு நோயாளியை சுகம் விசாரித்தது? நான். இன்று யார் ஒரு ஜனாதாவில் கலந்து கொண்டது? நான். இன்று யார் சதக்கா கொடுத்தது? நான். கண்ணியமானவர்களே, நோன்பு நோயாளியை விசாரித்தது, மையத்தில் கலந்து கொண்டது, சதக்கா கொடுத்தது. இன்னொரு வாயில் இன்னொரு அமலும் வருகிறது. எல்லாவற்றுக்கும் நான் நான் என்று சொன்னவர் யார்? யார்? அபூபக்கல்லானவர்கள். இவ்வளவு பெரிய வசதி இருந்தும் அவர்களுடைய கண்ணியமான எந்த அமலும் தவறவில்லை. சொன்னார் நபி அவர்கள், இந்த தன்மை யாரிடம் இருக்குமோ, இந்த அமல்கள் யார் செய்வாரோ அவர் நிச்சயம் சொர்க்கவாதி. எட்டு வாசல்களும் எட்டு கடையை இழந்த பாக்கியமோ தெரியாது. சொர்க்கத்துடைய எட்டு வாசல்களும் என்னூடாக சொர்க்கம் செல்லுங்கள், என்னூடாக சொர்க்கம் செல்லுங்கள், என்னூடாக சொர்க்கம் செல்லுங்கள் என்று அபூபக்கரை அழைக்கும் என்றார்கள் நபி அவர்கள். எட்டு கடை இழந்தார்கள். சுவர்க்கத்தின் எட்டு வாசலும் எனக்குள்ளாலே நீங்கள் போங்கள், நீங்கள் எனக்குள்ளால் போவது எனக்கு பெருமை. சுவர்க்கம் கூப்பிடுகின்ற மனிதராக பணக்காரரை மாற்றினார்கள். எனவே பணக்காரருக்கு சொல்லவில்லை சொத்துக்களை வீசி விட்டு வாருங்கள் என்று, இல்லை அந்த சொத்துக்களை தீனுக்கு செலவழியுங்கள். கண்ணியமானவர்களே, இது பணத்துறையிலே அப்துல் ரஹ்மான் லோகலானவர்கள் தீனை எடுத்தார்கள், சுகிச்சமாக வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்கள் அமல்களை பாலாக்கி அலந்த ரிஸ்கை சம்பாதித்து என்ன பயன்? தொழுகை சிறகு ஜும்மா கூட இக்காமத்து சொல்லப்படும் பொழுதுதான் என்டர் ஆகுவார்கள். மன்னிக்க வேண்டும், சங்கடவாதிகள் என்று ஜும்மாவுக்குள்ளவர்கள், நோயாளிகள், பெண்கள், அடிமைகள், என்ன இப்படிப்பட்டவர்கள் போக கட்டாயமான தூர பிரயாணம். சுப வெள்ளிக்கிழமை சுபவுக்கு பின்னால் பிரயாணத்தை ஆரம்பிப்பது கூடாது. ஹஜ் உம்ரா போன்ற அது பிளைட் ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை கூட நம்மால் நமக்கு முடியுமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை ஜும்மா பாலாகாத விதத்தில் நமது கட்டுப்பாட்டுக்குள் டிக்கெட் ஷெட்யூல் இருந்தால் போட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, அப்படித்தான் ஷெட்யூல் அமைகிறதா, போகலாம். மற்ற பிரயாணங்கள் வெள்ளிக்கிழமை சுபவுக்கு பின்னால் ஆரம்பித்து ஜும்மா தவறும் என்றிருந்தால் சொந்த வாகனம் போகின்ற வழியில் ஜும்மா தொழ முடியும் என்றால் போகலாம். மற்றவர்கள் பொது வாகனத்தில் செல்கின்றவர்கள் ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை காலை அது மையத்துடைய அவசரமான பிரயாணங்கள் போக நம்முடைய பொதுவான பிரயாணங்களை ஆரம்பிப்பது கூடாது என்று எழுதப்பட்ட நாளில் இக்காம சொல்லும் பொழுது ஊருக்குள் இருப்பவர்கள் பள்ளிக்கு வந்தால் என்ன துனியா இது? அப்துல் ரஹ்மான் விட பெரிய செல்வந்தர்களா? பிஸியா? கண்ணியமானவர்களே, கண்டெய்னர் வந்து இறங்குகிறது இந்த காலத்திலே. அந்த காலத்து கண்டெய்னர் என்ன? ஒட்டகம், கோவேறு, கழுதை, கழுதை வந்திறங்கும் சாமான் பொருட்கள் வந்திறங்கும். வியாபாரிகள் கஸ்டமர்கள் எல்லாம் எங்கே தேடி வருவார்கள்? பஸ்ஸை தேடி வருவார்கள் மஸ்ஜிதுக்கு. அங்கு கண்டெய்னர் இறங்குகிறது. அந்த கால கண்டெய்னர் இந்த பஸ் எங்கிருந்தார்? மஸ்ஜிதில் இருந்தார், இபாதத்தில் இருந்தார், அமலில் இருந்தார், யாத்திகாவில் இருந்தார். வருவார்கள், உங்களுடைய சாமான் வந்து இறங்கி இருக்கிறது, பில்லை போட வேண்டும் வாருங்கள். மசூதிக்கு வெளியே செல்வார்கள், அந்த எல்லையிலிருந்து பில்லை போடுவார்கள், பணத்தை வாங்குவார்கள், தங்கத்தை வாங்குவார்கள், வெள்ளியை வாங்குவார்கள், உங்களுடைய பொருட்களை தேவையான அளவு எடுத்துச் செல்லுங்கள் என்று அனுப்புவார்கள். இதைத்தான் கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மங்கான ஹம்பு ஹம்மல் ஆஹிரா அல்லது மங்கான ஹம்புல் ஆஹிரா, யாருடைய இலக்கு, யாருடைய டார்கெட், யாருடைய குறிக்கோள் மறுமையாக இருக்குமோ, மறுமையுடைய வாழ்க்கையா இருக்குமோ, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையா இருக்குமோ, அவருடைய துனியாவை அல்லாஹ் லேசாக்கி சேர்த்து கொடுப்பான். சிதறி கிடைக்கின்ற அல்லாஹ் சேர்த்து கொடுப்பான். அங்கும் இங்கும் அலைந்து சம்பாதிக்க வேண்டியதை ஒரு இடத்தில் கொடுப்பான். கண்ணியமானே, அதே போன்று கடைசி அந்த ஹதீஸ் முடிகிறது, துனியா அவரிடத்திலே வரும், மிக கேவலப்பட்ட நிலைமையில் அவரிடத்தில் துனியா வரும். துனியாவை நோக்கி அவரோட மாட்டார், சீரழிய மாட்டார், அவரிடத்தில் வரும். அப்துல் ரஹ்மான் அவர்களான உதாரணம், மஸ்ஜிதில் இருக்கிறார்கள், கஸ்டமர்கள் காலடியில் வருகிறார்கள், பொருளை கொடுப்பதற்கு அங்கு போக தேவையில்லை, நம்பிக்கை, வந்தவர்களும் நம்பிக்கை, கொடுப்பவர் நம்பிக்கை. இந்த காலத்தில் எடுத்துவிட்டு போவென்றால் கண்டெய்னரும் சேர்ந்து போய்விடும். நமது நேர்மையான காலம், நீங்கள் தேவையானதை எடுத்துக்கொண்டு போங்கள், பில்லை போட்டு பில்லை கையில் கொடுத்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் என்ன நிலைமை, கண்டெய்னரும் சேர்ந்து போகும், பெட்டியும் சேர்ந்து போகும். நமது ஏன் துனியா நோக்கம், மற்றவனுடைய வயிற்றால் அடித்து நான் தனியால் ஆக வேண்டும். துனியா நோக்கமாயினால் வட்டி சிம்பிளாக இருக்கும். வட்டி கண்ணியோட வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் சமூகத்தில் மிக 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 கேவலமானவர்கள், மிக மிக கேவலமானவர்கள். ஏன் தெரியுமா, 9 மாதம் கருவில் சுமந்து எவ்வளவு தியாகம் செய்து சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்ற தாயுடன் தகாத உதவு செய்கின்ற மிக கேவலமான பாவம், அது கௌரவ பட்டியாக இருக்கலாம், அது பட்டி சென்று நகையை கொடுப்பதாக இருக்கலாம், பட்டி கடையில் ஈடு வைப்பதாக இருக்கலாம். அதிலும் குறிப்பாக பெண்கள் எடுத்த எடுப்பிலே நகையை வைத்து விடுவார்கள். சிறிய சிறிய தேவைகள், வட்டி கடன், அது லீஸ் கம்பெனிக்கு கட்டுகின்ற வட்டியாக இருக்கலாம், அது பைனான்ஸ் கம்பெனியை கட்டுகின்ற உயர் ரக வட்டியாக இருக்கலாம். எல்லோரும் தாய்மார்களோடு தகாத உறவு கொள்வதற்கு அப்ளை பண்ணுகிறோம். கேவலமான தொழில், வட்டி சிம்பிளாக இருக்கும். என் துனியா நோக்கம், அந்த வட்டி பணத்தில் பெருநாளைக்கு உமாவுக்கு சாரி போகும், அந்த வட்டி பணத்தில் பாப்பாவுக்கு சாரம் போகும், அந்த வட்டி பணத்தில் தான் பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ், அந்த வட்டி பணத்தில் தான் சாப்பாடு, அந்த வட்டி பணத்தில் தான் ஹஜ் உம்ரா. கேவலம், கேவலம். வட்டி முதலாளி ஆதியார் எப்படி சொல்ல முடியும் அவருக்கு ஆதியார் என்று, வட்டி பணத்தால் செய்தார். ரிஜெக்ட், போட முடியாத ஆதி பட்டம், பேருக்கு போடலாம். துனியா நோக்கமான வட்டி, ஏமாற்றம், சூது, கசினோ, கிளப், ரேஸ் புக்கிங் சர்வசாதாரணமாக இருக்கும். நேரத்துக்கு எத்தனை மணிக்கு அதான் என்று தெரியாமல் இருக்கும், ஆனால் ரேஸ் புக்கிங் நேரத்துக்கு போவார், நேரத்துக்கு உலக மட்டத்தில் இருக்கின்ற ரேஸிலே கலந்து கொள்வார். எங்கோ ஓடுகின்ற குதிரைக்கு ஸ்ரீலங்காவிலே கொழும்பிலே மாளிகாவத்திலே பெட் பிடிப்பார். எங்கோ ஓடுகின்ற குதிரைக்கு துனியா நரகம், அலங்கரிக்கு தான், சூதில் எடுப்பதும் அலந்தருக்கு தான், கெசினோவில் எடுப்பதும் அலந்தருக்கு தான், ஆனால் நரக நெருப்பு ஹராம், ஹராமும் அலந்தருக்கு தான், ஆனால் நாம் தான் ஹராமாக மாற்றினோம். அதை விட்டுக் கொடுத்தால் மந்தரக்கல் இல்லாஹி ஷைஅன் அவ்வளவு ஒன்றை ஹராமான வழியில் கிடைப்பதை விட்டுக் கொடுத்தால் ஹலாலாக அல்லாஹ் சிறந்ததை கொடுப்பான். ஹதீஸ், ஹராமான வியாபாரம் வருகிறது, ஒரு என்ன அவுன்ஸ் கணக்கு தான், கிராம் கணக்கு தான், எதுவென்று சொல்வதற்கு வைக்கப்படுகிறேன். தலை தூக்குகிறது கண்ணியமானவர்களே, துனியாவுடைய மோகம், துனியாவுடைய இன்பம், அழியக்கூடிய மோசமான அந்த துனியாவுடைய இலக்கு. இன்று சிறுவர்கள் வாலிபர்கள் மீண்டும் ஒரு நரகத்துடைய சூழலுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன பெயர்கள் என்று சொல்வதற்கு நான் கூச்சப்படுகிறேன். சில பாவனைகள், வாயால் இழிப்பவை, மூக்கால் இழிப்பவை, சுருட்டி அடிப்பவை, எல்லாவற்றையும் சொல்கிறேன். கேவலம். சிறுவர்களை வயோதிபர்களாக, வாலிபர்களை கிழவர்களாக மாற்றுகின்ற பாவனைகள், இதை விற்பவர்கள் பேருக்கு பணத்தட்டு போட்டிருக்கிறார்கள், பேருக்கு செம்பில் தட்டு போட்டிருக்கிறார்கள், பேருக்கு மரக்கறி தட்டு போட்டிருக்கிறார்கள். நோக்கம் பணம் அல்ல, செம்பில் அல்ல, மரக்கறி அல்ல, அவுன்ஸ் கணக்கு விற்பதுதான் இலக்கா, நரக நெருப்பை சம்பாதிக்கிறீர்கள். என்னவென்று சம்பந்தப்பட்டவர்களை தெரியும். கண்ணியமான வெளியில ஒன்றை காட்டிக்கொண்டு உள்ளால் கள்ளத்தனமாக கிராம் செய்யும் அவுன் செய்யும் விற்கின்றீர்களா? ஹலாலான தொழில், செம்பில் இருக்கிறது, மாங்காய் இருக்கிறது, அதே போல தேங்காய் இருக்கிறது, மரக்கறி இருக்கிறது, அதற்குள்ளே உள்ளே ஹராத்தை கலந்தால் எப்படி கண்ணியமான இரத்தம் சுத்தமாகும்? இறை அப்துல்ரஹ்மான் நோக்கிலே உடைய சொல்லி வந்து துனியா காலடியில் வந்தது. நோக்கம் தீன், தொழுகை, குர்ஆன் தினாவத், சதக்கா ஜகாத்தில் குறைபாடு இல்லை, திக்ரில் குறைபாடு இல்லை, தான தர்மத்தில் குறைபாடு இல்லை, என்ன மையத்து தவறுவதில்லை, நோயாளியை விட மாட்டார், நோயற்ற வாழ்க்கை. எட்டு கலை இழந்த அபுபக்கர் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் கொடுத்தடவை வந்தது ஒரு அதிசய காட்டுங்க ஒரு சம்பவத்தை. எட்டு கடைகளை இழந்து எந்த நிலைமை, உடுத்து வருகிறார்கள் ஒரு உடுப்பு, ஒரு ஆடை, பாருங்க நிலைமை, துனியாவுடைய நிலைமை கண்ணியுடைய எப்படியும் போகலாம், அல்லாவிடத்தில் அந்தஸ்து, நிரந்தரமான வாழ்க்கை இன்பம். குரானில் எத்தனையோ ஆயத்துக்கள் அவரை பற்றி நன்மாராயம். உடுத்து வந்தார் சாக்கு போன்ற ஒரு துணி, சாக்கு போன்ற ஒரு குளோத், போடுவதற்கு பொத்தான் இல்லை, பட்டன் இல்லை, முள்ளை குத்தி வந்திருக்கிறார் பட்டனுக்கு, முள்ளை முள்ளுகளை குத்தி பட்டன் போட்டு வந்திருக்கிறார். வந்தார் நபியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்மிடம், மறுமுனையில் மலக்குமார்களின் தலைவர் கண்ணியமர வருகிறார், அதே போன்ற ஆடையோடு சாக்கு போன்ற துணியோடு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்கள் ஆடை அணிவார்களா, அவர்களுக்கு ஆடையுடைய தேவை இருந்ததா, வேறு ரிவாயத்துக்களிலே நாம் காண முடியவில்லை. அவருடைய உடல் அமைப்பு வித்தியாசம், அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு டிரெஸ் தேவையா, டிரெஸ் ஒன்று இருந்ததா, அவர்களுக்கு டிரெஸ் சைக்கிளையும் பண்ணி மாற்றுகின்ற ஒரு முறையால் ஏற்படுத்தி இருந்தானா என்ற கேள்விக்கு வெளிரங்கத்தில் இல்லை என்பதுதான் பதில். அபூபக்கல்யாண போன்று உடுக்க வைத்தான் அல்லா. என்ன ஜிப்ரீல் கோலம், என்னுடைய உடுப்பல்ல, முழு மலக்குமாருடைய உடுப்பும் இதுதான் என்று. ஏன் ஜிப்ரீல் அபூபக்கர் உடுத்திருக்கிறார், அல்லாஹ் எங்களையும் உடுக்க சொன்னான். கண்ணியமானவர்களே, தந்தி இதுதீன், பணக்காரராக இருந்து கொண்டு அல்லாவிடம் அடையலாம் அந்தஸ்தை. அப்படியே கண்ணியமானவர்களே, அந்தஸ்தை அடைந்த அபூபக்கர் ஒரு தடவை பெஷர் கூடியது, நெஞ்சு வருஷத்திலே விழுந்தார்கள், அல்லது ஏதாவது பெரிய பெரிய நோய், எட்டு கடை இழப்பது என்பது சாதாரண வருத்தமா, வருத்தம் வராதையே இழந்தது அல்லாவுக்கு. அது அக்ரமனுக்கு 30,000 அடிமைகளை, ஒரு அடிமை உரிமையிட்டார் என்ன தெரியுமா, ஒரு அடிமை உரிமையிட்டார், முந்தைய காலத்து அடிமைகள் இருந்தார்கள், அவர்களை பணம் கொடுத்து வாங்கி உரிமையிட வேண்டும், விலைகள் வித்தியாசம், லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு போகலாம், திறமையான சக்தி உள்ள எவ்வளவுக்கு அடிமைக்கு தொழில் தெரியுமோ அவ்வளவு விலை, அடிமைக்கு எவ்வளவு தொழில் தெரியுமோ அவ்வளவு விலை, 5 தொழில் தெரிந்தால் ஒரு விலை, 10 தொழில் தெரிந்தால் இன்னும் ஒரு விலை, அவ்வளவு விலையுள்ள 30,000 அடிமைகளை தன்னுடைய சொந்த பணத்தால் வாங்கி உரிமையிட்டார்கள் அப்துர்ரஹ்மானின் அவசர இல்லாதவர்கள். ஒரு அடிமை உரிமையிட்ட என்ன பாக்கியம் தெரியுமா, அடிமையுடைய உறுப்புகள் என்னென்ன இருக்கிறதோ அந்த உறுப்புகள் அனைத்தும் இவருடைய உடம்பு நரகத்தை விட்டு ரிலீஸ் பண்ணப்படும். அடிமையில் இருக்கின்ற உறுப்புகள், அடிமையுடைய தலைக்கு பதிலாக உரிமையற்றோடைய தலை, கைக்கு பதிலாக கை, முழு உடம்பும் நரகத்திலிருந்து விடுதலை. 30,000 அடிமைகளை உரிமையிட்டால் எத்தனை தடவை நரக உரிமை, நரக விடுதலை. கண்ணியமானவர்களே, அந்த அபிரமணியுடைய நிலைமை சொர்க்கவாதி உறுதி, சொர்க்கம், ஆனால் கேள்வி கணக்கில் அகப்பட்டு தவண்டு தவண்டு சொர்க்கத்தில் போகின்ற காட்சியை நான் பார்க்கிறேன் என்றார்கள் நபியவர்கள். முழுக்க முழுக்க தீனை கற்பணித்தவரே தவண்டு தவண்டு சொர்க்கம் போவார் என்றால், தொழுகையை பாலாக்கி, தீனை பாலாக்கி, அறாமனால் பார்க்காமல் சம்பாதித்து சொர்க்கம் போக கனவு காண்கிறோமா, ஒரு ஹஜ் 3 உம்ராவுடன் மன்னிக்க வேண்டும். காபத்துல்லாவை கண்டு கழித்தவர்களுடைய நிலைமை தவண்டு தவண்டு சொர்க்கம். நாம் காபத்துல்லாவை வருடத்துக்கு தடவையும் வருடத்துக்கு 3 தடவை உம்ரா செய்தால் சொர்க்க சர்டிபிகேட் கையில் கனவு காண்கிறோம். கனிமனை படித்தவர்களை படிப்பு துறைகளை பாவித்தார், கவிஞர்கள் இருந்தார்கள், புலவர்கள், கவிதை படிப்பவர்கள், அவர்கள் ஹஸ்தான் இயலானவர்கள், எத்தனையோ பிரபலியமான ஹஸ்தான் இயலானவர்கள் கவிதை படித்தார்கள். கவிதை படிப்பதெல்லாம் விடுங்கள், தீனுக்குள் வந்துவிட்டால் கவிதை படிக்க வேண்டாம் என்று நபியவர்கள் இல்லாமல் கவிதை, அதை அப்படியே தீனாக மாற்றினார்கள். கவிதையை பாட்டு படிக்கின்ற திறமை இருக்கிறதா, சினிமா பாட்டை விடுங்கள், உங்களுக்கு குரல் வளம் இருக்கிறதா, அதை குரானுக்கு பாதியுங்கள், உங்களுக்கு குரல் வளம் இருக்கிறதா, இஸ்லாமிய இஸ்லாத்தை புகழ்ந்து, நபியை புகழ்ந்து, அல்லாவை பாராட்டி பாட்டுகளை கட்டி படியுங்கள், சினிமா மெட்டு இல்லாமல் என்று வழிகாட்டுகிறார்கள். சினிமா அந்த காலத்தில் இருந்ததா இல்லையா, இந்த காலத்துக்கு சொல்கிறேன். அவர்கள் தான் கண்ணியமனே நபி அவர்களை புகழ்ந்து ஏராளமான கவிதைகளை படித்தார்கள், அதை அந்த துறையில் பாவித்தார்கள். இஸ்லாத்துடைய விரோதிகளுக்கு கவிதையால் பதில் கொடுத்தார்கள், இஸ்லாத்தை பெருமைப்படுத்தி, நபியை பெருமைப்படுத்தி புகழ்ந்து கவிதையால் பதில் கொடுத்தார்கள், கவிதையால் தீனுடைய பணியை பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். வீரர்கள் கண்ணியமனை வீரத்துறையில் இஸ்லாத்துக்கு எதிராக வருகின்ற சவால்களுக்கு பாவிக்க வைத்தார்கள். இப்படி ஒவ்வொருவரை கனிமலை தீனோடு இணைத்தார்கள். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லோரையும் அந்தந்த துறையிலே தீனோடு இணைத்து தீன்தாரிகளாக மாற்றினார்கள். இந்த கண்ணியமான நம்முடைய நிலைமை எந்த துறையில் இருக்கலாம், மார்க்கத்தோடு, தீனோடு. நான் ஒரு முஸ்லீம், எனக்கு வெளித்தோற்றம் இருக்கிறது, உள்தோற்றம் இருக்கிறது. நபியவர்கள் எந்த கட்டளையை முன்வைத்தாலும் சஹாபாக்க செய்ய தயார். எதை முன்வைத்தாலும் ஒருவர் வருகிறார் கண்ணியமானே, இவர்களை நான் கற்பனை செய்வோம், நான் வருகிறேன். ஒரு தீனை படித்த ஒருவர், ஒரு ஆலிம், ஒரு மூத்த மனிதர் எனக்கு ஒரு புத்திமை சொல்கிறார். வந்தார், வருகின்ற பொழுது பாதையிலே ஜாபீர் இப்னு சுலைம் வந்தது. தீனுடைய எந்த கட்டளையும் அவர்களுக்கு, அவர்களுடைய அந்த மாடல், அவர்களுடைய ஃபேஷன் எதற்கு பிடிக்காவிட்டாலும் மாற்றிக்கொண்டார்கள். முக்கியமான வருகிறேன், வருகின்ற பொழுது அவருடைய ஆடை கரண்டை காலுக்கு கீழே இருக்கிறது. கரண்டை காலுக்கு கீழே ஆடை ஆண்கள் அணிவது கூடாது. சிலர்கள் கருத்து வேறுபாடு இருக்கிறது, கூடும், அனுமதி இருக்கிறது, அபூபக்கர் அனுமதி கொடுத்தார்கள் நபி அவர்கள் என்று. உடுக்கும் பொழுதே கரண்டைக்கு கீழே உடுக்கிறார்கள். அபூபக்கரை உயர்த்தி உயர்த்தி கொடுத்தார்கள். அவருடைய இடுப்பு அமைப்பு வலுகி வலுகி வந்தது. உயர்த்தி உயர்த்தி கட்டினார்கள், வலுகி வலுகி வந்தது. அபூபக்கர் மாத்திரம், நபி அவர்கள் நீங்கள் பெருமைப்படுத்தவர் அல்ல, உங்களுக்கு அனுமதி என்று நமது சமூகத்தில் ஏராளமான அபூபக்கர் உருவாகிவிட்டார்கள். தன்னைத்தானே அபூபக்கர் என்று பேசுகின்றவர்கள், தன்னை பேசுபவனே ஷைத்தான் என்று கருத்து இருக்கிறது. பழமொழி ஒன்று இருக்கிறது அரபியிலே, மன் மதான சோகோ ஷைத்தான், தன்னை எங்கெல்லாம் யார் பேசுவானோ அவன் ஷைத்தான். ஏன் தெரியுமா, ஷைத்தான் தான் முதலாவது தன்னை பேசியவன். அனகை, நான் நல்லவன், நான் குவாலிஃபை, நான் சுத்தம், மம சுத்தாய். இறாலை உதாரணம் சொல்வார்கள், இறால் சொல்லுமா மம சுத்தா என்று. அதனால் தான் அவருடைய மலத்தை தலைக்குள் வைத்திருக்கணும் அல்லவா, இதனுடைய கழிவு தலைக்குள்ளு, அது நினைக்கமா மம சுத்தாய். கனிமல்ல கரண்டை காலையில் ஆடு இருக்கின்ற பொழுது சொன்னார்கள், நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள், நபியை பின்பற்றுகின்றவர்கள், நபியுடைய காலத்தை வாழ்ந்தவர்கள் யார் சொல்லலா. அவர் சொன்னார், கால் கொஞ்சம் மெலிந்த வாக்கு, கால் கொஞ்சம் மெலிந்த வாக்கு என்பதனால் நான் பணித்து விடுக்கிறேன். சொன்னார்கள் நபி அவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஏற்ற உடம்பைத்தான் நல்லா படைத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான காலைத்தான் தந்திருக்கிறார். நீங்களுடைய கால் கொஞ்சம் மெலிந்த வாக்கு என்பதால் கரண்டைக்கு கீழே உடுக்க அனுமதி இல்லை. அப்படி உடுப்பதே ஒரு பெருமை தான், உடுப்பதே பெருமை, உடுத்து விட்டு எனக்கு பெருமை இல்லை என்பது அதை விட பெருமை. கால் மெலிந்து ஒரு வகையாக இருக்கிறது என்பதை உடுத்தார்கள். சட்ட தெளிவாக காரணத்தை சொன்னார்கள், பரவாயில்லை என்று விட்டார்களா, உடுப்பதே அதே நகையிலா. உடனே உயர்த்தி கொண்டார்கள் கண்ணியமானவர்களே, உடனே சுயநலம், சுய கௌரவம், ஃபேஷன், மாடர்ன் ஒன்றும் பார்க்கவில்லை. எந்த வாழ்க்கைக்கு தீன் முட்டுகிறதா, தீன் மேலே. இன்னும் ஒரு சாபி ஹுரைம் வழியில நினைக்கிறேன், ஹுரைம். அவர் அளவுக்கு அதிகமாக முடிவெடுத்திருந்தார். நான் எல்லா விடயங்களையும் தொட்டு காட்டினேன் கண்ணியமானவர்களே, பணத்துறை, படிப்புத்துறை, ஆற்றல், திறமை, சிறிய தனிப்பட்ட முறையில் தீனுக்கு நடக்கின்ற மார்க்கம், ஏன் தீன் பாரம். அவர் அளவுக்கு அதிகமாக முடிவெடுத்திருந்தார். முடிவெடுப்பதிலே கண்ணியமானவர்களே அளவு இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. சுருக்கமாக விலகிக் கொள்ளுங்கள், ஒரு பகுதியை வைத்து மறுபகுதியை வலிப்பது, அது அன்னாசிக்கா டிசைனாக இருக்கலாம், அது என்ன மாடு தின்னுகின்ற வைக்கோளுடைய டிசைனாக இருக்கலாம், டையாக இருக்கலாம். ஒரு பகுதியை வைத்து மறுபகுதியை வலிப்பது கூடாது. இதற்கு பேர் கதா. அது எந்த கட்டிங்காக இருக்கலாம், நபியுடைய இஸ்லாத்து, நான் ஒரு முஸ்லீம் என்று வாழ்ந்தால் இப்படி வைக்க முடியாது. ஒரே லெவலில் வளர்க்க முடியும், பெண்கள் போன்ற நீளமாக வளர்க்க முடியாது. நபியுடைய அதிகமான அளவு காது சோனை, இந்த காதுடைய கீழ் துண்டு, அலைநடுத்துண்டு, முடியை இழுத்து பின்னால் வைத்து பார்த்தால் காதுடைய சோனை வரைக்கும் வளர்க்கலாம். ஒரே லெவலில், ஒரே லெவலாக இருக்க வேண்டும். டை அடிப்பது, நிரந்தீட்டுவது, பியோ மருதோண்டி ஹினா, இதை தவிர வேறு எதுவும் அனுமதி கிடையாது. டைகள் அனுமதி கிடையாது. யாராவது ஒருவரிடம் வேறு விதமாக கேட்டு பிளக் ஹீனா முடியுமா, பிரவுன் ஹீனா முடியுமா என்று துருட்டுத்தனமாக அதை சரியாக சொல்லாமல் பத்துவா கேட்டு டை அளித்தாலும் தவிந்து கொள்ள வேண்டும் கருப்பிடங்களை கண்ணியமானவர்களே. இந்த அளவு முடி அவர் அதை விட கூடுதலாக வளர்த்திருந்தார். சில கட்டங்களில் நபியுடைய முடி கொஞ்சம் கூடியிருக்கிறது. யுத்தம் போன்ற நிலைமைகளிலே சில கட்டங்களில் அதிகமாக நபியுடைய காது சூழ்நிலை அளவு ஒரே லெவலில். நபியோடு சொன்னார்கள், ஜாதி மனிதர், நல்ல மனிதர் இவர், பெரும்பாலும் குறைகள் இல்லாதவர்கள், நல்ல மனிதர் முடியை கொஞ்சம் குறைத்துக் கொண்டால் அதைவிட சிறந்த மனிதர் என்றார்கள். கேள்விப்பட்டது. நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள், நீங்கள் கொலட்டியால் முடியை மாத்திரம் நபி அவர்கள் வைக்கின்ற அளவு போன்று வைத்துக் கொண்டால் சிறந்த மனிதன் நபி அவர்கள் உங்களை புகழ்ந்து பேசினார்கள் அப்பா என்று சொன்னதுதான் தாமதம். நபியிடம் போய் விளக்கம் கேட்கவில்லை, உடனே போனார்கள், வெட்டி விட்டு வந்தார்கள். இன்னொரு சாவி அளவுக்கு அதிகமாக தேவைக்கு மேலாக பில்டிங் கட்டியிருந்தார். கனி ஒன்றை விலகிக் கொள்ளுங்கள், சிலர்களுக்கு ஒரு நோய் இருக்கிறது, வருடாவது மொடிஃபை பண்ணுவது கட்டிடத்தை, வீட்டை, கடையை மொடிஃபை ரெனிவேஷன், அதாவது நோய் கிட்டத்தட்ட அதர் சைக்கோவாக மாறி இருக்கிறது. வருடா வருடம் உடைப்பது கட்டுவது, உடைப்பது கட்டுவது. இதற்கு தெளிவாக விலகிக் கொள்ளுங்கள், எந்த பணத்தில் பறக்கத்தில்லையோ, எங்களுடைய பணம் பறக்கத்தான் இல்லையானு நாம் முடிவு செய்யலாம். இறுதி விடையை நான் சொல்ல வருகின்ற கடைசி விடயம், எந்த பணத்தில் பறக்கத்தில்லையோ அதனுடைய அடையாளம் நபியர்கள் கல்லுக்கும் மண்ணுக்கும் செலவாகும். தேவையில்லாத பில்டிங், வீட்டில் இருப்பது 5 பேர், 50 பேருக்கு அளவான வீடு தீன் விடயம். அதுக்கு பிறகு எத்தனை ஏழைகள், எத்தனை விதவைகள், எத்தனை வீடு இல்லாதவர்கள், கூலி கட்ட முடியாதவர்கள், கனிமணி சிரமப்படுகின்ற பொழுது நாம் 5 பேருக்கு 50 பேருடைய கட்டடத்தை கட்டுவது வீடு விடயம் பறக்கத்தில்லை என்பது கிடையாது. இந்த சாபி கொஞ்சம் மிக உயர்ந்தமா ஆடம்பரமாக இருந்தார். நபியர்கள் போகின்ற வழியில் யாருடைய பில்டிங் என்று கேட்டார்கள், தேவைக்கு கட்டுவதல்ல, மேலதிகமாக தேவைக்கு அனுமதி, இன்னாருடைய பில்டிங் அன்சாரி தோழர் என்றொரு வெறுப்பு கலந்த பார்வை பார்த்து விட்டு போய்விட்டார்கள். வேறொன்றும் அங்கு பெரிய அவரை பற்றி குறை பேசிக் கொண்டிருக்கவில்லை. பொதுவாக சொன்னார்கள், எந்த பில்டிங், எந்த கட்டிடம், வீடாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், எது தேவைக்கு அதிகமாக இருக்குமோ அது அந்த கட்டிய ஓனருக்கு தண்டனையாக மாறும் என்றார்கள். இந்த விஷயத்தை கேட்டு அந்த சாபியிடம் சொன்னார். அந்த சாபி வளர்ந்து போன்று போய் சலாம் சொன்னார். ஒவ்வொரு நாளும் சலாம் சொல்வார் நபிக்கு, நபியர்கள் பதில் சொல்லவில்லை. மீண்டும் பல தடவை சலாம் சொல்லி பார்த்தார், நபியர்கள் பதில் சொல்லாமல் கொஞ்சம் அவரை கொஞ்சம் புறக்கணிப்பது போன்ற ஒரு லெசன், ஒரு படிப்பினைக்காக, அவர்கள் புத்திமதிக்காக. அந்த சாபி கவலையோடு ஓடி வந்தார். அவருக்கு என்ன சம்பவம் தெரியாது, கவலையோடு ஓடி வந்து சஹாபாக்களிடம் கேட்டார், என்னப்பா ரசூலுல்லாஹ்வுடைய வளமையான பண்பு, சலாம் சொன்னால் பாய்ந்து பதில் சொல்வார்கள், சலாம் சொல்லியும் பதில் சொல்லாமல் இருக்கிறார்கள் எனக்கு என்று சஹாபாக்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பில்டிங்கை பார்த்தார்கள், உங்களுடைய பில்டிங் அளவுக்கு அதிகமாக ஆடம்பரமாக இருக்கிறது என்பதை கொஞ்சம் வெறுத்தார்கள், விரும்பவில்லை. அதனாலோ தெரியாது உங்களுடைய சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை, நபி அவர்களுடைய பதில் கிடைக்கவில்லை, சலாத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணம் போனார். உடனே பில்டிங்கை அப்படியே தலைமட்டமாக்கிவிட்டார். நபி அவர்களுடைய தகர்த்துவிடன் சொல்லவில்லை, தேவைக்கு அதிகமாக இருந்தால் தண்டனையாக மாறும். இந்த அளவு கட்டுப்பட்டார்கள், இந்த அளவு நபி அவர்களை சாபாத்த தீனை பின்பற்றினார்கள். நோக்கம் மறுமை, நோக்கம் இந்த பில்டிங் அழியலாம், சொர்க்கத்தில் மாடா மாளிகை என்பது இலக்கா, வாழ்க்கை லேசாகும், தீன் இலகுவானது, சுத்தமானது, நாகரிகமானது, எல்லோராலும் பின்பற்றலாம். எனவே எல்லாம் அல்லாஹ் எல்லா நிலைமைகளிலும் தீனை முற்படுத்துகின்றவர்கள் நம்மை மாற்றுவானாக, நல்லவனுடைய பாவங்களை மனுத்தருவதாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவதாக, பூர முஸ்லீம்கள் மூமிங்களுடைய பாவங்களை மனுத்தருவதாக, உண்மையான ஈமானை தருவதாக, உண்மையான அஹ்லாக்கை தருவதாக, இஸ்லாத்திலே பற்றை தருவாயாக, இஸ்லாத்தை பின்பற்றி இலகுபடுத்துவாயாக, இஸ்லாத்தை அழகாக காட்டுவாயாக, நாகரிகமாக காட்டுவாயாக, சுத்தமாக காட்டுவாயாக, நமது மனோ இச்சைகளை இஸ்லாத்துக்கு தோதுவாக விட்டுக் கொடுக்க நமக்கு தியாகம் செய்கிற மனப்பான்மை தருவாயாக, உன்னுடைய குரானையும் நபியுடைய வாழ்க்கையையும் சஹாபாவுடைய வாழ்க்கையும் பின்பற்றக்கூடிய பாக்கியை தருவாயாக, எல்லா நிலைமைகளும் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காத பண்பை தருவாயாக, உறுதிப்பாட்டை தருவாயாக, ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Wassalam.
Things that I see, I know it's hard to believe, but it's fine.